இந்த வாரத்தில் இந்த வருஷத்தில் 2023 நம்ம கடைசி மாதத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதம் வரும்போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம அனார்ந்து பார்த்தோன்னா, ஒரு ஆவிக்குரிய விதத்திலையும் சரி, ஒரு அரசியல் விதத்திலையும், நாட்டினுடைய விதத்திலையும் பார்த்தோன்னா, ஒரு கார் மேகம் சூடுகிற மாதிரி தான் ஒரு கிளைமேட் இருக்கு. ஒரு பிளாக் டார்க்னஸ் அப்படின்வாங்க இல்லைங்களா. ஏன் இந்த நமக்கு இருக்கிற இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு கிட்ட மாட்டிக்கிட்டு மக்கள் ரொம்ப அவதிப்படுறத நம்ம பார்க்குறோம். நம்மளும் அதில் அகப்பட்டிருக்கிறோம். அடிப்படை காரியங்களையும் விலைவாசிகள் பயங்கரமாக உயர்ந்து அரிசியும் பருப்பும் கேஸும் அதிகமாகிறத பார்க்குறோம். ஹெல்த்து எல்லாம் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிறத பார்க்குறோம். சுகவீனமாக அநேக பேர் சுகவீனமாக போகிறாங்க. சரியான மேல் நியூட்ரிஷன், சத்தான உணவு இல்லாமல் பணக்காரர்கள்லாம் ரொம்ப பணக்கார தான் ஆயிட்டு போகிறாங்க சில பேர் மாத்திரம். ஆனால் ஏழைகள்லாம் இன்னும் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை. ஒரு இதெல்லாம் சரிகட்ட வேண்டிய நீதி சபைகள் எல்லாமே அநேக காரியங்கள் விற்கப்பட்டதாக, ஒரு தேசத்தில் நீதி நிலைநிறுத்தப்படலைன்னா பச்சைப்பாதம் பார்த்து அதை நீதியை செய்தாங்கன்னா அந்த நாடு பயங்கரமான நிலைமைக்கு போகும். அப்படி ஒரு அநியாயங்கள் அதிகமாக நாம் பார்க்குறோம். ஆனால் மக்கள் எல்லாம் ஒரு மத போர்வையை இந்த அரசாங்கம் போட்டிருப்பதனால் குருட்டுத்தனமாக இந்த அரசாங்கத்தை பின்பற்றுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். மக்களால் நம்மால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சுயநலம் இல்லாமல் சேவை செய்கிறோன்னு வந்துட்டு பார்த்தா அத்தனை கோடிக்கு விற்கப்பட்டாங்க, இத்தனை கோடிக்கு விற்கப்பட்டாங்கன்ற இதெல்லாம் பார்க்குறோம். யாராவது அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசுனா இப்போல்லாம் அவ்வளோதான் இல்லைங்களா, தண்டனை. எனக்கு பிடிச்ச ஒரு எம்எல்ஏ, ஒரு லேடி மோவா மொய்த்ரா அப்படின்னு, அந்த அம்மா ரொம்ப தைரியமாக பேசும். பார்த்தா பெண்களுக்கு இருக்கிற தைரியம் அந்த அம்மாக்கிட்ட பார்த்து கற்றுக்கணும். தனி லேடி தான், என்ன பயங்கரமாக பேசணும் அதானின்னு பார்க்காது, யாருன்னு பார்க்காது, பயங்கரமாக தைரியமாக பேசி அரசாங்கத்துக்கு விரோதமாக பேசினதுனால இல்லாத பொல்லாதது தவறான குற்றச்சாட்டெல்லாம் அந்த அம்மா மேலே போட்டு பார்லிமெண்ட்லேருந்தே வெளியே எடுத்துட்டாங்க. என்ன செய்யறது, இது என்னங்க காட்டு மிராண்டித்தனம், இதை சரி செய்யறது யாருமே சரி செய்ய மாட்டாங்களா, இதை யாருமே சரி கட்டுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு கூக்குரல், ஒரு இருள் தான். சில நேரங்களில் இல்லை இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகுது, எல்லாம் முன்னேற்றம், டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா வயல்கள் காடு அந்த என்விரான்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் மீறி எல்லாம் ரோடுங்க போடுறதும் டனலுங்க போடுறதும் மலை கீழெல்லாம் ஓட்டைங்க போட்டு பெரிய ரோடுங்க போடுறதுனால என்ன ஆகிட்டுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய புயல்கள் ஃப்ளட்டுங்கள்லாம் வருது, ஊரெல்லாம் அடிச்சுக்குது இல்லைங்களா. ஃப்ளட்டுங்கெல்லாம் அடித்து ஊரெல்லாம் அடிச்சுக்கிட்டு போடக்கூடாத இடங்களில் டனல் போடும்போது தான் இப்போ போய் 41 பேர் மாட்டிக்கிட்டு 17 நாள் கஷ்டப்பட்டாங்க வெளியில் எடுக்க முடியாமல். அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ன்ற பேரில் வயல்களை இக்கோசிஸ்டம் அந்த இமாலயா மவுண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபத்து நுணுக்கமானது, அதை போய் அப்படி இப்படி தொட்டோன்னா பெரிய பிரளயமே ஏற்படும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்கும் கோயிலுக்கு ரோடு போடுறோம், டனலில் போடுறோம், சீக்கிரம் போடுறோன்னு டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் நடக்கிற ஒரு காரியம் பார்க்கும்போது ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. இந்த அது வெறும் சரி எப்படியாவது போங்க, இது வெறும் உலக பிரகாரம் தானே, நம்ம ஆண்டவருடைய மக்கள்னு சொல்கிற மாதிரி இல்லாத விட ஆவிக்குரிய விதத்திலையும் பாதிக்கிற ஒரு இருள். ஏன்னா இந்த மக்களுடைய சித்தாந்தம் வந்து சுவிசேஷத்தை பரப்புவதற்கு எதிர்ப்பாக நிற்கிறது, அது நம்மளால தான் தாங்க முடியாமல் இருக்கிறது. எப்போ பாரு இப்போலாம் சேனல் நியூஸே பார்க்குறதுக்கு பிடிக்கிறதே இல்லை. இது எப்படி தான் நம்ம போகிறது, நல்லா சிந்திக்கிறவங்கெல்லாம் இந்த நாடு எங்கே தான் போகும். எல்லா நல்ல குடிமக்கள் எங்கேயுமே அந்நியாயம் எப்படி நடக்குதே அப்படின்னு பார்த்துட்டு நல்லா சிந்திக்கிறவங்கெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில தான் நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு பெருமூச்சோடு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறோம். வரப்போகிற எலெக்ஷனில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு ஜபம்லாம் பண்ணி ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம அப்பாவிகளாக என்ன நினைக்கிறோன்னா, ஒருவேளை கட்சி மாறி புது அரசாங்கம் வந்தால் நமக்கு ஒரு பொற்காலம் வந்துவிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நடக்காது அது. எத்தனை மாற்றங்கள் அரசாங்கம் மாற்றம் வந்தாலும் திருப்பியும் வருகிற தலைவர்கள் என்ன தான் செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு நல்ல காலம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு திருப்பி மக்களை ஏமாத்துறதும் சுயநலம். ஏன்னா எல்லாரும் பாவிகளாக ஆண்டவருக்கு பயப்படாதவர்களாக சுயநல பிடிச்ச அரசியல்வாதிகளாக இருக்கிற வரைக்கும் நாட்டில் நன்மை வராது இல்லைங்களா. இன்னமும் வர எந்த பார்ட்டி வந்தாலும் சரி அது இன்னமும் நம்மளை சுருட்டு தான் பார்க்கும், மக்களுக்கு அநியாயம் தான் நடக்கும், நம்மளை ஏமாற்றத்தான் செய்யும். எங்கே தான் நமக்கு உதவி, அவங்க தான் அந்த மாதிரி ஒரு நிலையில் இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு கடைசியில் நிற்கிறோம். இப்போ வரப்போகிற இதுக்கு எலெக்ஷன் நடக்க போது என்ன தான் ஆக போதோன்ற ஒரு கலக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. அதே ஒரு மனநிலைமையில் ரெண்டு சாமியூல் முடிவுக்கும் நாம் வந்திருக்கிறோம். 23 அதிகாரம் தான் அந்த ஆரம்பிக்கிறது தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், 1-7 வரைக்கும் கடைசி வார்த்தைகள். இது ஆரம்பிக்கும் போதும் நமக்கு ஞாபகம் இருந்தால் ரொம்ப நம்பிக்கையோடு ஆரம்பித்தோம். ஒரு புது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா பொற்காலத்தை கொண்டு வருவார் அப்படின்னு நினச்சா கடைசியில் பார்த்தா அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பார்த்துட்டு வந்து ஒரு ஏமாற்றத்தில் தான் நிற்கிறோம். என்னையா எவ்வளோ நினச்சி இந்த ராஜாவை நம்பிக்கையாக இருந்தோம், கடைசியில் இப்படி முடியுதே. 3000 வருஷத்துக்கு பின்னாடி டிராவல் பண்ணி போனீங்கன்னா அங்கே எரிசில மூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருளாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, ஒரு மேகங்கள்லாம் சூடி இருக்கிற மாதிரி. தாவீது ஒரு வயதான நிலமையில் இருக்கிறார். அவர் எருசலேமே அமைதலாக இருக்கிறது, மக்கள் எல்லாம் அரண்மனையை சுற்றி கூடி வந்திருக்கிறாங்க. அரண்மனைக்குள்ளே ஒரு பெரிய அசைவு, ராஜாவுடைய படுக்க அறையில் வயதான ராஜா படுத்திருக்கிறார். அவர் பேச போகிற கடைசி வார்த்தைகள் இது தான், இதுக்கப்புறம் செத்துற போகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. ராஜா என்ன கடைசியில் பேச போகிறார், இத்தே பெரிய ராஜா அவருடைய புருவம்லாம் சாகிறதுக்கு முன்னாடி வேர்த்து, கை கால்லாம் வேர்த்து, அவருடைய பல்சல்லாம் வீக் ஆயிடுச்சு. இந்த ஒரு ராஜா பொற்காலத்தை கொண்டு வருவார் என்று நினைத்த ராஜா, 40 வருஷம் இஸ்ரவேலை ஆண்ட ராஜா, இஸ்ரவேலை போருக்கு மேலே போர், ஜெயத்துக்கு மேலே ஜெயம் கொண்டு வந்த ஒரு ராஜா, கொஞ்சம் நாட்கள் ரொம்ப பொற்காலத்தை நல்ல ஆட்சியை தான் கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய பாவத்தினால அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய குடும்பமும் ராஜ்யமும் பாதிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். பெஸ்ட் கிங் இவர் தான், மனுஷக்குலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பக்தி உள்ள கிங்னா இவர் தான். என்ன ஒரு ராஜா, யோசிச்சு பாருங்களேன். தேவன் மேலே பக்தினா அப்படிப்பட்ட பக்தி, அவ்வளோ சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாரு. மிகுந்த இரக்கம் உள்ள மனுஷன், மிகுந்த மக்கள் மேலே ஒரு மாட்டு மந்த மேலே அக்கறை உள்ள ஒரு ராஜா மாதிரி இவர் மனசு யாருக்கு வர முடியும், யோசிச்சு பாருங்களேன். பெஸ்ட்டு கவர்மெண்ட் இவரை தான் நடத்தினார். ஆனால் அவருடைய பாவங்கள் அவருடைய குடும்பத்தையும் பாதிச்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போது அவர் இறக்க போகிறாரு, அவர் கிங்டம் இன்னுமே என்ன ஆக போகுது. தாவீதுடைய குடும்பத்தார் அவருக்குடைய மனைவிகள் எல்லாம் சுற்றி அவர் படுக்க அறையில் சுற்றி நிற்கிறாங்க. எல்லாம் கடைசியில் என்ன பேச போகிறார் ராஜா அப்படின்ற ஒரு இதில் அந்த பேலஸ் ஹால்ஸில் கார்டனில் எல்லா ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. ராஜா இறக்கும் போது அப்படித்தானே இருக்கும், எருசலேம் நகரங்கள்லாம் எல்லாம் வியாகுலத்தோடு இருக்கிறாங்க. இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். எந்த மனுஷனுடைய கடைசி வார்த்தைகளும் அதில் ரொம்ப ஆழம் இருக்கும், ரொம்ப ஞானம் இருக்கும் இல்லைங்களா. கடைசி வார்த்தைகளை சாதாரணமாக எடுக்கக்கூடாதுன்னுவோம் இல்லைங்களா. நம்ம நேசிக்கிறவங்களை கடைசி வார்த்தைகளை ரொம்ப, அதே மாதிரி இத்தே பெரிய பக்திமான், இத்தே பெரிய ராஜா, தேவன் அவரோடு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ராஜாவுடைய கடைசி வார்த்தைகளை நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடாது. அதை நம்ம ஆத்துமான்ற பாட்டிலில் வாங்கி அதை பத்திரமாக வைத்து அதை சிந்தித்து பார்க்கணும். என்ன அவர் சொல்கிறார், என்ன அவர் நமக்கு கொடுக்குறார். காலத்தால் அழிய முடியாத வார்த்தைகளை அவர் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அந்த கால மக்களும் இப்போ சோர்ந்து தான் இருக்கிறாங்க, ஐயோ என்ன ஆக போதோ ராஜ்யத்திற்கு அப்படின்னு. அந்த மக்களுக்கும் மாத்திரம் இல்லை, இப்போ நம்மளும் 2023 ஐயோ என்ன ஆக போதோ அடுத்த வருஷம், ஐயோ இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு என்ன செய்ய போகிறோமோன்னு தவிக்கிற நமக்கும் நம்பிக்கை மூட்டும்படிக்கு இந்த வார்த்தைகள் இருக்கிறது பாருங்களேன். இதெல்லாம் என்ன அவர் சொல்கிறாரு தாவீதுடைய காலத்துக்கு. இது ஒரு ஒரு நம்ம எல்லாரும் தாவீது நினச்ச ஒரு பொற்காலத்தை கொண்டு வர போகிறாரு, கிங்டம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா. என்னுடைய ராஜ்யம்லாம் ஒரு நிழல் தான், வரப்போகிற ஒரு ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார், வரப்போகிற ஒரு ராஜாவை பற்றி அவர் இந்த 7 வசனங்களில் தங்களுக்கு நம்பிக்கை மூட்டும்படிக்கு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மூட்டும், நம்பிக்கை ஏற்படுத்தும் ஒரு ராஜ்யம். நமக்கு நம்பிக்கை போயிருச்சுன்னா நம்ம ரொம்ப தவறாக போயிடுவோம், தெரியுங்களா? ஐயோ இப்படியெல்லாம் அந்நியாயம் நடக்குது, என்ன நடக்குது, இன்னும் என்ன போக போகுதுன்ற நம்பிக்கை காண்டி இழந்து போயிட்டோம்னா இல்லாத பொல்லாத தப்பெல்லாம் நம்ம செஞ்சிருவோம், தவறான வழியெல்லாம் நம்ம போயிடுவோம், இல்லைங்களா? ரொம்ப ஆபத்து நம்பிக்கை இழக்கிறது. அந்த நம்பிக்கை இழக்காதபடிக்கு, நம்முடைய நம்பிக்கையை பாதுகாக்கும்படிக்கு இவர் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்கிறார். அஞ்சு தலைப்பில் அதை நம்ம புரிஞ்சிக்க பார்ப்போம். வரப்போகிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்தினுடைய வம்ச பாரம்பரியத்தை சொல்லுகிறார். ரெண்டாவது, அந்த ராஜ்யத்தினுடைய நீதியும் நேர்மையை பற்றி பேசுகிறார். அந்த ராஜ்யத்தினுடைய அழகு, அந்த ராஜ்யத்தினுடைய நிச்சயம், அந்த ராஜ்யத்தினுடைய பிரத்யேக தன்மை, இது அஞ்சு தலைப்பில் நம்ம பார்த்து புரிஞ்சுக்குவோம். முதலாவது, அந்த ராஜ்யத்தினுடைய வம்ச பாரம்பரியம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதக்காரன் இன்பமாய் பாடின ஈசாக்கின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், நான் கடைசி வார்த்தைகள் சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறேன், என்னுடைய மக்கள், சோர்ந்திருக்கிற மக்கள், ராஜ்யம் என்னாவும், எதிர்காலம் என்னாவும் இருக்கிறவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜ்யத்துக்கு ஒரு வம்ச வரலாறு இருக்கிறது, அந்த ராஜ்யத்தினுடைய வம்ச வரலாறு என்னுடைய குடும்பத்திலேருந்து தான் வரப்போகுது. வருங்களேன், இவர் ஒரு டைப், இவர் ஒரு அடையாளம். அந்த வம்சத்தை பற்றி என்னென்ன சொல்கிறாரு பாருங்களேன். முதலாவது, அவருடைய வம்சத்தை என்ன மாதிரி வம்சம் இது, ஈசாக்கின் குமாரனாகிய தாவீது. ஈசாயின் ஈசா யார், ஒரு சாதாரண, ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு மெய்ப்பன்னு சொல்லலாம். எருசலேமில் வந்து பெத்லேமில் இருந்தவர் இல்லைங்களா, பெத்லேமில் ஒரு பெத்லேம் ஒரு குக்கு கிராமம்தான். அந்த கிராமத்தில் பேர் தெரியாத ஒரு ஆள் தான். சில தாவீது போய் கோலியாத்தை கொன்ன பிறகு சவுல் விசாரிக்கிறார், யாருடைய மகன் இவன்னா, யாருக்கும் தெரியலாங்க அப்படின்னு, அவங்க அப்பா பேர் யாருக்குமே தெரியாத, பேர் தெரியாத ஒரு ஆள் அதான் ஈசா. அப்படி ஒரு பேர் ஊர் தெரியாத ஆளுடைய மகனாக இருந்த நான், மிகவும் தாழ்ச்சியான மேய்ப்பன் நிலையில் இருந்த நான், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அவருடைய குடும்பத்தார் சாமியல் வந்து அவர் அபிஷேகம் பண்ண போகும்போது அந்த மற்ற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சார், இவரை முக்கியமாக கூட தோணலை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். அந்த மாதிரி முக்கியமாக மதிக்கப்படாத இருந்த நான் என்ன ஆனேன், யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று என்னை அவர் அபிஷேகம் பண்ணினார், என்னை அவர் தெரிந்து கொண்டு என்னை அபிஷேகம் பெற்று என்ன ஆச்சு, அபிஷேகம் பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டு எவ்வளோ மேன்மையாக உயர்த்தப்பட்டார். ஒரு ஆடு பேரறியாத ஒருத்தம் போய் அவ்வளோ அளவுக்கு உயர்த்தப்பட்ட ஒரு அதிசய வரலாறை நம்ம பார்த்தோம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் கதை அதுதானே. என்னுடைய தாழ்ச்சி என்ன, என்னுடைய உயர்ச்சி மேன்மையாய் உயர்த்தப்பட்டு ராஜாவாக உயர்த்தப்பட்டு, ஒரு பொற்காலத்தை கொண்டு வருகிற ராஜாவாக நான் உயர்த்தப்பட்டேன். ஒரு ஜெட் டூர் மாதிரி நம்ம போயிட்டு வந்தோன்னா 1 சாமுவேல்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த ஜட்ஜஸ் காலத்தில் வந்து ராஜாவே இல்லை. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்குள்ளே வந்து ஒரு ராஜா இல்லாமல் அவன் தன் பார்வைக்கு தோணபடி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நியாயம் இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, அப்படி ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுச்சு. விக்ராராதனை வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. கிபேயா ஊரெல்லாம் சோதம் மாதிரி ஹோமோசெக்ஷுவாலிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துச்சு. பெஞ்சமின் கோத்திரத்தை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழிக்க இருந்தாங்க. அப்படி ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையில் ஒரு நம்பிக்கை மூற்றும்படிக்கு அந்த நேரத்தில் தான் சாமுவேல் வந்தார். அந்த சாமுவேல் மூலமாக ஆண்டவர் வந்து அவருக்கு வயசாச்சுன்னு, எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்கன்னு சொல்லி அந்த ராஜாவை ஏற்படுத்தணும். ஆனால் உடனே சரி, சவுலை ஒரு ராஜாவாக கொடுத்தார். அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க, ராஜாவாக சவுலை ஆண்டவர் கொடுத்தாரு. மற்றவர்கள் மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப டால் ராஜா. எப்படி சவுல் ராஜாவானாருன்னு யோசித்து பார்த்தோம்னா, நாகாஷ்ன்ற ஒருத்தன் வந்து அவன் நான் உங்களை எல்லாரையும் கொண்டு போட போறேன் அப்படின்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன வந்து சொல்றாங்க கிபேயல இருந்து, அப்பா நாங்க உனக்கு அடிமையா இருக்கிறோம், எங்களை விட்டுடு, நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும். அவன் நாகாஷ் என்ன சொன்னா தெரியுமா, நான் உங்களுக்கு அடிமையா, நான் உங்க ராஜாவா இருக்கணும்னா உங்க ஊர்ல எல்லா ஆம்பளைங்களுடைய ஒரு ஒரு கண்ணை எடுத்துருவேன், ஓகேவா, அப்பதான் நான் ராஜாவா இருக்க முடியும். இப்படிப்பட்ட ராஜாக்கள் இருக்கிறாங்களா, இப்படிப்பட்ட மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்களே இப்போ, இப்படிப்பட்ட பிரதமருக்கு சீஃப் மினிஸ்டர், உங்க ஊர்ல எல்லாருக்கும் ஒரு கண்ணு எடுத்துரும், அப்பதான் நான் ராஜா, என்ன ஒத்துக்கிறீங்களா, ஓகே அப்படின்னு. அந்த நேரத்துல தான் நாகாஷ் வேணுமா சவுல் வேணுமா அப்படின்னு வந்து சவுல் வந்தார், வந்து அந்த நாகாஷ் கிட்ட வென்று அவனை விரட்டி இந்த ராஜ்யத்தை காப்பாத்தி ராஜாவானாரு. ஒரு நம்பிக்கை மூட்டுற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா சவுலும் அவன் பொறாம பிடிச்ச ஆளாக இருந்து ஆண்டவருக்கு கீழ்படியாம ஆண்டவருடைய பலிகள்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த அமல்கிளியரை கொண்டுட்டு வானா அந்த ஆடுகள்லாம் பிடிச்சிட்டு வந்த உடனே அவனும் மோசமான ராஜாவை தான் போயிட்டான். அவனை நம்பிக்கையோடு தான் மக்கள் நினைச்சாங்க நம்மளுக்கு பொற்காலத்தை கொண்டு வருவான்னு சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்பிக்கை வரும்படிக்கு ஆண்டவர் தாவீதை செலக்ட் பண்ணார். எவ்வளோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆளை செலக்ட் பண்ணி அவர் தாவீது சவுலை விட பராக்கிரமசாலியாக, சவுல் வந்து 1000 கொன்னான், தாவீது 10,000 கொன்னான்ற அளவுக்கு உயர்த்தப்பட்டு இப்போ நல்ல நீதி வரும், இப்போ ரொம்ப நேர்மை வரும் அப்படின்னு சொல்லும் போது தாவீது பயங்கரமாக வென்றாரு, ஒரு அரசாங்கத்தை நிலைநாட்டினாரு, 12 ராஜாவானாரு, இப்போ நீதி நதி போல ஓடும், பொற்காலம் தேசத்தில் வரோன்னு எதிர்பார்த்தோம். உண்மையாக அப்படித்தான் வர மாதிரி தெரிஞ்சிச்சு, எல்லாம் நம்பிக்கையோடு இருந்தாங்க இல்லைங்களா. தாவீது ஒரு தேவதூதன் மாதிரி மெஃபிபோஷேத் தன் சத்ருவுடைய மகனை கூட காமிச்சு இரக்கத்தை காமிச்சார். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, பெத்ஷேபா வந்துட்டான், பெத்ஷேபா பாவம் வந்துருச்சு இல்லைங்களா. அந்த பாவம் வந்து அவ்வளோ மேன்மையாக உயர்த்தப்பட்ட ராஜா, அவனோட உடன்படிக்கை கூட நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சார், நான் உனக்கு ஒரு வீடை கட்டுவேன், உன்னுடைய குடும்பத்திலேருந்து நித்திய ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லும்போது நல்ல அரசாங்கம் தான் வந்துச்சு. ஆனால் அந்த மேன்மையாக உயர்த்தப்பட்ட ராஜா பாவம் செஞ்சு அது எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார் பாருங்களேன். அந்த இன்னொரு வார்த்தையும் வருது, இஸ்ரவேலின் சந்ததிகளில் இன்பமாய் பாடின, சங்கீதங்களை இன்பமாய் பாடின. சாதாரணப்பட்ட வெறும் ராஜா ராஜா வேலை பார்க்கறது மாத்திரம் இல்லை, ஒரு ஒரு மியூசிக் ஆராதனை நடத்துக்கிறதாக மக்களை எல்லாம் ஊக்குவித்து பாடுற மாதிரி தாவீது மாதிரி யாராவது பாடி இருக்கிறாங்களா, ஒரு ராஜாவா இருந்தாலும் எத்தனை ஆராதனை பாடல்கள் இன்னைக்கு கூட நம்ம தாவீது பாடலுக்கு ஒப்புண்டா, அந்த அளவுக்கு இன்பமா பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் மரண படுக்கையில் இருக்கார், அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்க இருந்தெல்லாம் வந்தவர் இவர், ஆடு மேய்ச்சிக்கிட்டு எப்படியெல்லாம் உயர்வாக வந்து எவ்வளோ உயரத்துக்கு உயர்த்தப்பட்டு எத்தனை பாடல்களை பாடினவர், ஐயோ சில நேரங்களில் சாகிற நேரத்தில் அவங்கள பற்றி யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாவீதை யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது 1 சாமியல் 2 சாமியல் நீதியின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவார்ன்னு பார்த்தா கடைசியில் பெத்ஷேபால விழுந்து போய் என்னென்ன ஆயிடுச்சு, அவர் குடும்பத்தில் நாத்தான் வந்து அவரை கடிந்து கொண்டு அவருடைய மகன் செத்து போய், அதுக்கப்புறம் அம்னான் வந்து, அதனால் அந்த விளைவுகள்னால் வந்தது குடும்பம் எப்படி நாசமாக போச்சு, அம்னான் வந்து தாமாரை கெடுத்து, தாமாரை கெடுத்துட்டான்னு சொல்லி அப்சலோம் வந்து அம்னானை கொலை பண்ணி அப்சலோம் அதனால் ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் அப்சலோம் ஒரு கலகத்தை ஏற்படுத்தி உள்ளூர் போரை ஏற்படுத்தி அதனால் அப்சலோம் இறந்து உக்காந்து ஒப்பாரி வச்சு என் மகனே உன் பதில் நான் செத்துருந்தா நல்லா இருக்குமே மனசு உடைஞ்சி அழுத ராஜா, அப்படியெல்லாம் அழுது வந்து கடைசியில் இப்போ நம்ம பார்க்குறோம் அவருடைய முடிவுக்கு வந்திருக்கிறார், முடிவுக்கு வந்திருக்கிறார். இப்போ அவர் கடைசி வாழ்க்கையில் வரும்போது அவர் இன்னுமே இந்த கதை இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, இன்னுமே அதுக்கப்புறம் சாலமன் வருவார் இல்லைங்களா, சாலமன் வருவார் மற்ற, ஆனால் வர 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 ராஜ்யம் மோசமாக தான் போவோம். இப்போ தாவீது இறக்கும்போது அவர் சொல்கிறாரு ஆவியானவர்னால் தான் தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய நிலைமையும் வரப்போகிற காரியத்தையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்தில் அவருக்கு மனசோர்வு தான், என் குடும்பம் இப்படி இருந்திருக்க முடியாதா, என் குடும்பம் ஒழுங்காக இருந்திருக்க முடியாதா, நான் ஒழுங்காக இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு மனசோர்வு. ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு நம்பிக்கை வருது, ஏன் இதெல்லாம் கடந்து ஒரு ஹொரைசன் வாங்க, இதெல்லாம் கடந்து எங்கே போகுதுன்னு ஆவியில் அவர் பார்த்து அவர் ரொம்ப நம்பிக்கையோடு கண்ணை மூடுறார், நம்பிக்கையோடு கண்ணை மூடுறார் இல்லைங்களா. அதுதான் அவர் ஒரு ஏக்கத்தோடு கண்ணை மூடுறார், ஒரு நீதியின் ராஜ்யம் வரப்போகுது, இதெல்லாம் நீதியின் ராஜா ஒருத்தர் வரப்போறார், நான் தேவனுக்கு ஏற்ற மனுஷனா இருந்தோம் நியாயமா நடக்கல, நீதியான ரூல் நடக்கல. தாவீது அந்த சீனை உடம்போது கடைசியாக தன்னுடைய அந்த ஹார்ப் இல்லைங்களா அந்த வீணையை எடுத்து அவர் கடைசி பாடல் இதுதான், வாசிக்கும் போது ஒரு ஒரு வாக்கு தத்தத்தின் பாடலை விட்டு போறார். இதுதான் அவர் எழுதுகிற கடைசி வார்த்தைகள். ஒரு வாக்கு தத்தம் மூட்டுகிற ஒரு பாடல், நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை மூட்டுகிற ஒரு பாடலை எழுதுறார். ஓகே, என்ன அந்த வசனம், இரண்டாவது வசனம் படிங்க.
கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது.
இது வந்து ஒரு வயசான தாத்தா சாகிற நேரத்தில் உலர்ச்சி போனது கிடையாதுன்றதுக்கு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஆட்கொண்டு அவருக்கு ஒரு தெய்வீக வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார். எதிர்காலத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். பாருங்களேன், தவறலைக்காத பொய் உரையாத தேவனுடைய ஆவியானவர் அவருக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், ஒரு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கும்படிக்கு, ஒருத்தரை பற்றி ஒருத்தருடைய ராஜ்யத்தை பற்றி அறிவிக்கும்படி எனக்கு ஒரு செய்தி வருது. அவருடைய வம்சம் என் மூலமாக வருகிற வம்சம், என்னுடைய குடும்பத்திலேருந்து வருகிற வம்சம். முதலாவது வரப்போகிற ராஜ்யத்தை பற்றி, வரப்போகிற ராஜாவை பற்றி அதனோட வம்ச வரலாறை பார்க்கிறோம். ரெண்டாவது அந்த ராஜ்யத்தினுடைய நீதியும் நேர்மையும் பார்ப்போம். மூணாவது வசனத்தில் பாருங்களேன், இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தேவ பக்தியுமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். உலகத்தில் ஒவ்வொரு தடவையும் பார்த்து 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 சோர்ந்து போனோம். இப்போ சில இதில் நியூஸ்லலாம் பார்க்குற படங்கள்லாம் பார்க்குற மாதிரி எத்தனை பேருக்கியா ஓட்டு போடுறது, வந்து வந்து சுருட்டிட்டு ஏமாற்றிட்டு ஏமாற்றி தான் போகிறீங்க, அந்நியாயம் தான் செய்கிறீங்க, இன்னும் எத்தனை காலம் தான் இந்த மாதிரி அந்நியாயம், இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு மனுஷ உலக மனுஷர்களுக்கே அந்த எவ்வளோ ஏக்கம் இருக்குது. ஒழுங்காக நீதியாக நடத்தி நடத்துகிறவங்க யாரும் வரமாட்டாங்களா. தாவீத் சொல்கிறார், ஒருத்தர் வரப்போகிறார், ஒருத்தர் வரப்போகிறார், கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளை நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வராங்க, கொஞ்சம் இது பண்ணுறாங்க, திருப்பி ஏமாற்றி விட்டுறாங்களே, இப்படி ஆகுதே, ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் நல்லதுன்னு ஆரம்பத்தில் தெரியுது, ஆனால் இப்படி போதே, சவுல நல்லதுன்னு நினச்சோம், இப்போ அது போயிருச்சே. பாருங்களேன் அந்த மாதிரி தாவீது, தாவீது நம்பிக்கை இப்போ ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் சொல்கிறார், வரப்போகிற ஒரு ராஜா, சவுல நம்பினீங்க ஏமாந்தீங்க, என்ன நம்பினீங்க ஏமாந்தீங்க, பரிபூர்ணமாக நான் ராஜாவாக இருக்கலை, தேவனுக்கேற்ற நீதி மனுஷனாக இருந்தாலும் நானும் விழுந்துட்டேன், நானும் இடரல் அடைஞ்சிட்டேன் இல்லைங்களா, ஆனால் நான் தேவனுக்கேற்ற மனுஷன்தான், தேவ பக்தி உள்ள நானே அவ்வளோ சங்கீதங்கள் பாடின, அவ்வளோ உயர்த்தப்பட்ட, அவ்வளோ நன்மை எனக்கு செஞ்சு என்னை ட்ரெயின் பண்ணி அவ்வளோ செஞ்சாலும் நானும் ஒரு பாவி தான், எஞ்சி இருக்கிற பாவி தான், நானும் இடரல் தான் அடைய முடியும். அதனால ஒரு எந்த மனுஷனோ எந்த அரசாங்கமோ ஒரு நல்ல ஆட்சி நிரந்தர ஆட்சி கொடுக்கோன்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்றது தான் நமக்கு இதில் சொல்லப்படுது. பாருங்களேன், ஏன் எவ்வளோதான் தேவனுக்கேற்ற மனுஷனாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர் தான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், எடராதவர் ஒருத்தர் தான், எடராதவர். அதனால தான் இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்துவம் நமக்கு என்ன சொல்லுது, அப்படிப்பட்டவர் ஒருத்தர் வரப்போகிறார். தாவீது மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக வந்துட்டாலும் அவன் இடரல் தான் அடைவான், ஆனால் அது இடரல் அடையாத ஒருத்தர் நீதிபரர் மனுஷரை ஆண்டு, நீதிபரர் தன்னால் தனக்குள்ளேயே நீதிபரராக இருக்கிற ஒருத்தர், அவர் தேவ பக்தியாய் தேவ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர். பாருங்களேன், தாவீது மாதிரி அவர் இடரல் அடைய மாட்டார், அவர் வரப்போகிறார், அவர் வந்து அவர் ஆட்சி செய்ய போகிறாரு. அவர் யார், தாவீதனுடைய குமார் இல்லைங்களா. இன்னொரு ஒரு வசனத்தை படிக்கலாம், நீங்கள் எடுத்து பாருங்களா, அருமையாக ஐசாயா 9:6 அடிக்கடி கிறிஸ்மஸில் எடுத்து சொல்லுகிற ஒரு வசனம் அது. அந்த யார் அது வரப்போகுதுன்றத இங்கே ஐசாயா நமக்கு எடுத்து சொல்லுகிறார். அந்த நீதிபரர் யார்,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி.
பாருங்களேன், அரசாங்கம் ஆலோசனை கர்த்தர் துரைத்தனம் அவர் மேல் இருக்கும், அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படும், நீ சமாதான பிரபு, கர்த்தத்துவம் இல்லைங்களா, ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அரசாங்கம் அவர் தோல் மேல வரும். இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. இப்போ கிறிஸ்மஸ்ல கொண்டாடுற இந்த குழந்தை ஒரு நாள் ஆளுகை செய்ய போது எல்லா கவர்மெண்ட் அவர் தான் ஆள போறார். ஒரு ஆட்சி செய்கிறவர் வரப்போறாரு. அவர் என்ன செய்வார்னா, தாவீது சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, தாவீது விட்டு போன குறைய அவர் திடப்படுத்துவார். படுத்தி வேற என்ன செய்வாரு?
இன்றென்றும்
நியாயத்தினால் நீதியினால் நிலைப்படுத்தும் படிக்கு
அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்.
சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நிச்சயமா நடக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லப்படுது பாருங்களேன். இதெல்லாம் ஒரு தூர கனவு கிடையாது. இது நிச்சயமா நடக்கும். சும்மா ஒரு கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிற ஒரு கனவு கிடையாது. இது நிச்சயமா, இது கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அவர் வந்து ஆழ்வார். ஐசாயா நமக்கு சொல்றாரு, தாவீது யாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். தாவீதுக்கு அந்த நேரத்துல தெரிஞ்சிச்சு, அந்த நேரத்துல தெரியல. ஒருத்தர் வரப்போறார், அவர் தான் அது பர்ஃபெக்டாக. எந்த அரசாங்கத்தையும் நம்பாதீங்க. எந்த பரிபூர்ண ராஜ்யமோ ஒரு நிலைமையான வராது. ஏமாந்து ஏமாந்து தான் போவீங்க. ஆனால் ஒருத்தர் வரப்போகிறார், அவர் நிலைநிறுத்துவார். அவர் நீதியின் ராஜ்யத்தை இடரல் இல்லாமல் செய்ய போகிறாரு. இதில் மேசியாவுடைய இது தெரியுது. அவர் தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டராக, அவர் தான் நம்முடைய ராஜாவாக இருந்து அவர் ஆளுவார். அவர் ஆளுவார். இதெல்லாம் தாவீது அந்த நேரத்தில் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தாங்க. தானியல் வரும்போது தானியல் ஒரு பெரிய உருவத்தை பார்த்தார் இல்லையா? உலகத்தை வருகிற ராஜ்யங்கள்லாம் பாபிலோன் ராஜ்யம் முதலாவது, அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் பர்ஷியா ராஜ்யம் வரும், ரோம ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் ராஜ்யங்கள்லாம் பிரிஞ்சு மக்கள் ஆட்சிகளாக பலவீனமாக இரும்பு கோளால் ஆளுகிற அந்த மாதிரி அரசாங்கம் வரும்போது என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து ஒரு கல், கைகளால் வெட்டப்படாத கல் வந்து அந்த முழு உருவத்தையும் சுக்குநூர் ஆக்கி இது ஒரு நாள் ஆளும் அப்படின்னு தானியல் பார்த்தார் இல்லைங்களா? அந்த காட்சி தான் தாவீதுக்கு தூரத்திலேருந்து அவர் பார்க்கிறார். ஏன் இயேசு வரும்போது அவரை வர முதல் முதல்ல அந்த ஆசாரியர்கள் வந்து என்னவா சொன்னாங்க? யூதர்களுடைய ராஜா எங்கே இல்லைங்களா? யூதர்களுடைய அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க அவரை புகழும் போது என்னவா? ஒசானா ராஜாவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஒசானா. பிலாத்துக்கு முன்பதாக நீ ராஜாவா, நீ ராஜாவா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி தற்காலிகமாக கொஞ்ச நாள் 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்துட்டு போகிற ராஜா இல்லை. இந்த முழு உலகத்தையும் நான் ஆளப்போகிற ராஜா இல்லைங்களா? நான் ராஜாதான். நான் அவர் சொன்னாங்க, நீ இஸ்ரவேலின் அவர் மரிக்கும் போதும் அவர் சிலுவையில் மேலே நேம் பிளேட் என்னவா இருந்துச்சு? யூதர்களுடைய ராஜா இல்லைங்களா? யூதர்களுடைய ராஜான்னு தான் மரித்தார். அந்த மக்கள் சொன்னாங்க, நீ இறங்கி வாங்க, அப்போ நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் ராஜான்னு அப்படின்னாங்க சொன்னாங்க இல்லைங்களா? அவர் வெறும் சிலுவையிலேருந்து இறங்கி வர்றதில்ல, சிலுவையிலேயே செத்து கல்லறைக்கு போய் திருப்பி வந்தார். எல்லாத்தையும் ஜெயித்து, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து இறங்கி வந்தார். அதனால தான் 1 கொரிந்தியர் 15:20 போட்டிருக்கு, கிறிஸ்து மரித்து நித்தியமாக ஆட்சி செய்வதற்கு உயிர்த்தெழுந்தார். நித்திய ஆட்சி, எல்லா மனித குலத்தின் சத்துருக்களையும் வென்று ஆட்சி செய்யறதுக்கு அவர் இப்போ மத்தியஸ்தராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்றார், தன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் பாதப்படியில அடக்கி அதுக்கப்புறம் நித்தியமா ஆட்சி செய்வார். அவர் வெள்ளை குதிரையில வரும்போது ரெவலேஷன்ல போட்டிருக்கு அவருக்கு பேர் என்ன? ராஜாதி ராஜனாக, கர்த்தாதி கர்த்தனாக அவர் வரப்போறார். அவர் ஆட்சி செய்வார். இப்போ இருள் தான், 2023 எல்லாம் இருளா தான் இருக்கு. ஆனால் இந்த நம்பிக்கை நமக்கு என்ன சொல்லுது? ராஜா வர்றார். த கிங்டம் இஸ் கமிங். நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நம்ம கலங்க வேண்டியதில்லை. அந்த ராஜ்யம் வரப்போது, அவருடைய ராஜ்யம் வரப்போது. தாவீதுடைய செங்கோலை எடுத்து ஃபஸ்ட்டு, இது என்ன தூரத்து கனவை பற்றி எங்களுக்கு பேசுகிறீங்களா? நாளைக்கு அரிசி வாங்குறதுக்கு எங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி இருக்குது, அது இருக்குது, இந்த நாளைக்கு வரப்போகிற 6 மாதம் எலெக்ஷன் எங்களுக்கு இருக்குது, அப்படி இப்படின்னு உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு என்ன செய்யுது? எவ்வளோ இப்போலாம் இஸ்ரேல் என்ன நடக்குது? காசாவில் அந்த அம்மா எந்திரிக்குது. இன்னைக்கு எத்தனை, எனக்கு 9 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க செத்துட்டாங்க. இன்னைக்கு 5 பிள்ளைங்கள், எத்தனை பிள்ளைங்க உயிரோடு இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு. எத்தனை பேருங்க அழிக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் என்ன செய்வது? இந்த பேட் உலகம்தான், அநியாயம் நிறைஞ்ச அரசாங்கங்கள் தான், அந்நியாயங்கள் நிறைஞ்ச அரசாங்கங்கள். ஆனால் ஏன் இதெல்லாம் கடவுள் அனுமதிச்சிருக்கார் தெரியுமா? இந்த மாதிரி முட்டாள்தனமான அரசாங்கங்கள் மேலே நம்ம நம்பிக்கைகளை வைக்காம வரப்போகிற அரசாங்க ராஜ்யத்துக்காக நம்ம எல்லாரும் இயங்கணும் என்பதற்காக. அதான் கர்த்தருடைய ஜபத்தில் ரெண்டாவது விண்ணப்பம் என்ன? உம்முடைய இங்கெல்லாம் பொற்காலம் இருந்தால் அந்த ஜபத்தை யாராவது செய்வீங்களா? ஆண்டவரே வராதிங்க, உங்களுடைய ராஜ்யம் வரக்கூடாது, இங்கேயே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு தானே நமக்கு இருக்கும். பிசாசின் ராஜ்யங்களுடைய கொடுமையும் வாதிப்போம் நம்ம ஒவ்வொரு தடமையும் பார்க்கும்போது, நியூஸில் அநியாயங்களை பார்க்கும்போது, நியூஸில் இந்த அராஜகங்களை பார்க்கும்போது நமக்குள்ளுக்குள்ளே ஆண்டவரே வாரும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், அதனோட ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் எந்த அளவுக்கு அது என்ன எந்த அளவுக்கு மேகமெல்லாம் மந்தாரம் ஆகுதோ, எந்த அளவுக்கு சூரியன் இல்லாமல் போகுதோ, ஒரு சில நேரங்களில் ஒரு ரெண்டு வாரம் மழையும் வெறும் மேகங்கள் தான், அதுக்கப்புறம் பிரைட்டாக சன்னு வரும்போது எப்படி இருக்குது, துணி கூட காயப்போடாமல் வீட்டிலலாம் துணிங்க இருந்துச்சு, எடுத்துகிட்டு போய் ஒரே சந்தோஷமாக காயப்போடுறோம், எப்படி என்ஜாய் பண்ணுறோம். அந்த மாதிரி மந்தாரம் மந்தாரம் பார்த்து பார்த்து இந்த அநியாயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் சூரியன் உதிக்கும் பாருங்கள், அப்பா என்ன க்ளோரியஸாக இருக்கும், அது வரப்போகுது, இந்த ராஜ்யம் வரப்போகுது. அதனால நம்ம மன தளர வேண்டியதில்லை. இந்த ஏமாற்றங்கள்லாம் கடவுள் ஏன் அனுமதிக்கிறாரு? உண்மையான ராஜாவுடைய ஆட்சி வரப்போகுது. இந்த அநியாயங்கள்லாம் சரி பண்ணுற ஒருத்தர் வரப்போகிறார், இந்த அநியாயங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குற ஒருத்தர் வரப்போகிறார். மக்கள் எல்லாம் ஏழைகள் எல்லாம் எத்தனை பேரெல்லாம் வாடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவைங்க, அந்த நம்பிக்கையை கொடுக்குறவர் இவர் மட்டும்தான். கிறிஸ்மஸ் அதான நம்பிக்கையை கொடுக்குறவர் இவர் தான், அந்த நம்பிக்கை தரும் ராஜா. யாருமே வேற பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது, அது நீங்கள் என்னதான் நினச்சிக்கலாமோ, இல்லை இவங்க இல்லை, இந்த இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறது, உங்களுக்கு சவுல் வேணுமா நாஷ் வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதுக்கு தான் ஓட்டு போடுறது? நாஷ் என்ன சொல்கிறான், உன் கண்ணை பிடிங்கிருவேன்றான், சவுலு அந்நியாயமாக பொறாமல் பிடிச்சி ஒழுங்காக அரசாங்கம் செய்கிறவன், இவங்க ரெண்டு பேரில் எது கொஞ்சம் சின்ன பேயின்னு பார்த்து தான் ஓட்டு போடணும். இதெல்லாம் நீதியின் ராஜ்யம் அதிகமான நம்பிக்கை சில பேருக்கு. இப்போ கிறிஸ்தவர்கள் சிலலாம் வீடியோஸில் பார்த்தோன்னா இது பிஜேபி போனோம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்தால் அப்படியே பொற்காலம் வந்துடுற மாதிரி, அப்படியெல்லாம் கிடையாது. இருந்து பார்த்தாங்களே அவங்க இருந்தால் இன்னும் ஸ்கேம்ஸு இன்னும் அநியாயங்கள் அப்படி இல்லை. இது எந்த கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, இந்த சிஸ்டம் ஒன்றும் சரி முடியாது, இது பிசாசினால் ஆளப்படுகிற. இது சும்மா ஆரம்பத்தில் அப்படியே இது பண்ணுற மாதிரி நமக்கு டிவியெல்லாம் கொடுக்கும்போது, ஆஹாஹா கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் கொடுக்கும்போது என்ன கவர்மெண்ட்டுன்னு, ஆனால் அதுக்கப்புறம் செய்கிற அட்டூழியம் தாங்க முடியாது. இதெல்லாம் நடக்காது, அந்த ராஜா வரணும் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு. அந்த ராஜா மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும், இருக்கிற வரைக்கும் சின்ன பேய் எதுன்னு பார்த்துக்கிட்டு காலத்தை நம்ம ஓட்டணுமே தவிர, அந்த ராஜாக்கு தான் நம்ம காத்திருக்கணும், அந்த ராஜாக்கு தான் நம்ம இயங்கணும். ஓகே, இந்த ராஜா ஓகே, இந்த ராஜ்யத்தினுடைய வம்ச வரலாறை பார்க்குறோம், தாவீது மூலமாக வரும், அதனுடைய நீதியும் நேர்மையை பார்க்குறோம். மூணாவது அந்த ராஜ்யத்தினுடைய அழகு எவ்வளோ அருமையாக சொல்லப்படுது பாருங்களேன், அது பார்த்தாவே நமக்கு ஏக்கம் வரும்படிக்கு வாஞ்ச வரும்படிக்கு நாலாவது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்களேன்.
காலையில் மந்தாரம் இல்லாமல் குடித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் உள்ளே பூவிலிருந்து முளைக்கப்படுகின்ற
ஜட்ஜஸ் காலம் பயங்கரமான காலம், அடிச்சு பயங்கரமான காலமா இருந்துச்சு, ராஜாவே இல்லாம சவுல் ஒரு சின்ன கேண்டில் விளக்கு கொளுத்திட்டு வர மாதிரி வந்தாரு. அதுக்கப்புறம் தாவீது வந்தாரு, தாவீது பெருசா நினைச்சோம், ஆனா பார்த்தா அவர் ஒரு சின்ன ஸ்டார் தான், அது ஸ்டாரும் கொஞ்சம் அப்புறம் மங்கி போய் இப்போ செத்துக்கிட்டு இருக்குது, மங்கி போன ஸ்டார் தான். ஆனால் அவர் வரும்போது எப்படி இருக்கும்னு இது சொல்லுது, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய கால் வெளிச்சத்தை போல் இருப்பார். யோசிச்சு பாருங்க எவ்வளோ அழகான ஒரு காட்சி, எவ்வளோ அருமையான ஒரு காட்சி, அந்த டிஸ்கிரிப்ஷனே ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஒரு மேகமும் இல்லாமல் பயங்கர மழை அடிச்சிருக்கு, பயங்கர மந்தாரம், வெளிச்சமே இல்லை, இருள் பகலெல்லாம் இருள் மாதிரி இருக்கு, அந்த வெளிச்சம் அந்த மந்தாரம் எல்லாம் போய் காலையில் சூரியன் உதிச்சு உதிச்சு வரும்போது நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன், எத்தனையோ நாள் மழை இல்லை. இப்போ சென்னையிலலாம் ஃப்ளட்டு வந்து எப்படி பாடி எப்படி வீடெல்லாம் வாரிட்டு போச்சு. ஒரு அம்மா நிற்கிது தன் வீட்டு பக்கத்தில் குடிசை பக்கத்தில், அந்த குடிசைலாம் அடிச்சுட்டு போகுது. இந்த அம்மா குடிசை அடிச்சுட்டு போகும், இந்த குடிசையை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு பாவம். அப்படியே அடிச்சுட்டு போகுது, மழையாக வரல. அந்த கொடுமைகள் சில ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் கவர்மெண்ட் நியூஸ்லாம் காட்டுறதில்ல, மக்கள் படுற கஷ்டம் இல்லை. அப்படியே அடிச்சுட்டு போகுது மழை மழை, புயல் புயல் புயல். திடீர்னு ரொம்ப இத்தனை நாள் புயல்ன உடனே காலையில் பார்த்த உடனே ஒரு மேகமும் இல்லாமல் பிரைட்டாக சூரியன் உதிக்கும் போது அந்த அந்த வசனம் என்ன சொல்லு, புல் அதன் காந்தியினால் அந்த புல் முளைச்சி அந்த புல் மேலே அப்படியே டியூ, அந்த மலையிலேருந்து வர டியூஸ் எல்லாம் இருந்து அந்த சன் அடிக்கும்போது அந்த காட்சி எவ்வளோ அழகாக இருக்கும். இவ்வளோ காலம் மேகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ ஒரு மந்தாரம் இல்லாத ஒரு சூரிய காந்தி, ஒரு சூரிய வெளிச்சம், அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கலப்பணம் இல்லாமல் பியூராக ஒரு இமேஜரியை பயன்படுத்துகிறார். இப்படித்தான்ப்பா, இவ்வளோ அழகாக தான் அவருடைய கவர்மெண்ட் இருக்கும், இவ்வளோ சிறப்பாக தான். பிரைட் காலையில் விடுவெள்ளின்னு கூட அவருக்கு பேர் இல்லைங்களா. அவர் காலையில் மந்தாரம் இல்லாத உதித்து உதித்து, எவ்வளோ அழகு. மழைக்கு பிற்பாடு சொல்கிற வார்த்தை பாருங்களேன், தன் காந்தியினால் புல்லை பூமியில் முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் காலை, விடியற் காலை காலையில் சூரியன் முளைச்சி மழை மேகமெல்லாம் போய் வெடிக்கும் போது அந்த கிராஸும் அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி தான் அவருடைய கவர்மெண்ட் இருக்கும். அந்த பன்னீர் துளிர்களோடு பார்க்கும்போது காலையில் நீங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்களா தெரியல, அது போய் பார்க்கும்போது அந்த கிராஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பனியில் அந்த டைமண்ட் மாதிரி அதன் தண்ணியெல்லாம் அது கிராஸ் மேலே இருக்கும், அது பார்க்குறதுக்கே அழகாக ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல். அப்படித்தான் தாவீது அதை விவரிக்கிறார், அவர் ராஜ்யம் பரலோக ராஜ்யம் மாதிரி இருக்கும். இந்த சாபம் நிறைஞ்ச எந்த மந்தாரமோ எந்த பாவமோ எந்த அநியாயமோ அந்த ராஜ்யத்தில் இருக்காது, ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அழகாக இருக்கும். மேசியா வரப்போகிறார், அப்படி ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார், இடரல் அடையாத மேசியா அவர் வரப்போகிறார். அதை தான் தாவீது சொல்கிறாரு, அவருடைய அந்த ராஜ்யம் வந்து வெளிச்சத்தை கொண்டு வரும் சரிங்களா. வெளிச்சம் அந்த சூரியன் வந்து லைட் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் ட்ராவல் பண்ணும் சரிங்களா, 200,000 miles கிட்ட ஒரு கிலோ ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணும். அவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் அந்த லைட் வரும்போது என்ன ஆகுது, ஒரு செடி மேலேயோ ஒரு மிருகத்து மேலேயோ பட்டால் அதுக்கு உயிர் வருது இல்லைங்களா, ஒரு வைட்டாலிட்டி ஒரு ஃப்ரெஷ்னஸ். நமக்கும் அந்த சூரியன் வெளிச்சம் இல்லாதனால தான் பலவிதமான டிசீஸ் வந்துடுதுன்றாங்க. ஸோ பலவிதமான பாருங்களேன், ஒரு சில வீடுங்களில் வெளிச்சமே இல்லாத இருக்காமல் இருக்கா ரொம்ப சிக்காயிடுவாங்க. சூரிய வெளிச்சம் ரொம்ப அவசியம், உயிர் கொடுக்கறது, வைட்டல்ஸ் வைட்டாலிட்டி புத்துணர்ச்சியை நம்ம கொடுக்கறது அதான். அந்த மாதிரி செத்துப்போன ஒரு உலகத்தில் ஒரு புத்துணர்ச்சி, எல்லாரையும் புதுவானம் புது பூமி ஏற்படுத்துகிற மாதிரி அவர் அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. அதனோட சாம்பிளே நம்ம அவருடைய முதலாவது வருகையில் பார்க்குறோம், மத்தேயு 4வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, இருளில் உட்கார்ந்திருந்தவர்கள் பெரிய அந்தகாரத்தை பார்த்தார்கள். இயேசு சொன்னார், இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நானே. அதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், ஆனால் அந்த ராஜ்யம் வரப்போகுது வரப்போகுது. ஓகே, இந்த ராஜ்யத்தினுடைய வம்சத்தை பார்க்குறோம், அதனுடைய நேர்மையும் நீதியும் பார்க்குறோம், அதை அழகாக பார்க்குறோம். சொன்ன மாதிரி பாஸ்டர், எல்லாம் தூரத்து கனவாக இருக்கே, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, அடுத்த எலெக்ஷன் யார் ஜெயிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, யார் வருவாங்கன்னு தெரியல, எந்த அரசாங்கம் எத்தனை டைம் இருக்கும்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் இது எந்த அளவுக்கு உறுதியாக நடக்கும் அப்படின்னு அந்த ராஜ்யத்தினுடைய நிச்சயத்தன்மையை பாருங்களேன். அந்த ராஜ்யம் இங்கே தான் நம்முடைய விசுவாசத்தை நம்ம வைக்கணும். இது உண்மையா, இது கனவா? கார்ல் மார்க்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொன்னார், இந்த கிறிஸ்தவர்கள் வந்து இந்த வரப்போகிற உலகம் வரப்போகிற ராஜ்யத்தை வந்து தங்களுக்கு ஒரு மயக்கத்துக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மறக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் அவன் சொல்லியிருந்தான். நிறைய பேர் அதனால் பரலோக நம்பிக்கை யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் கார்ல் மார்க்ஸ். இந்த பூமியை தான் நம்ம பரலோகம் ஆக்கணும், அதுதான் கம்யூனிஸ்ட் அதெல்லாம் ஏற்படுத்தினது சரிங்களா. பரலோகம் வந்து இவங்க குடிக்கிற ஒரு டானிக் மாதிரி, கஷ்டத்தெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு குடி போதையில் இருக்கிற மாதிரி பரலோகத்தை நினச்சிக்குவோம், பரலோகத்தை நினச்சிக்குவோம். அப்படியா பரலோகம், ஒரு கட்டுக்கதையா பரலோகம்? தாவீது சொல்கிறார், ஆவியானவர் என் குடல் மூலமாக பேசுகிறார், தவறளைக்காத தேவன் பேசுகிறார். பாருங்களா அவர் என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரி இது வரப்போகுது, இந்த ராஜ்யத்தினுடைய நிச்சயம் என்ன? அஞ்சாவது வசனத்துல என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படியாய் இராதோ. அவரு ஒரு பக்கம் அவருக்கு வேதனை, என்னுடைய இவ்வளவு தவறு செஞ்சிட்டேனே, இவ்வளவு இது பண்ணிட்டேனே, ராஜ்யம் இப்படி போயிருச்சேன்னு ஒரு வேதனை. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கை பாருங்களேன், ஒரு துக்கம், துக்கம் கலந்த ஒரு நம்பிக்கை. படுத்து தொடர்ந்து படிங்க.
என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கின்ற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார்.
சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சய நிச்சயமான நித்திய உடன்படிக்கை, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்குது, இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்குது, எல்லாம் திட்டம் பண்ணப்பட்ட நிச்சயமான. அது வரமா, இந்த அரசாங்கம் வரமான்றத நீங்க நினைச்சுக்கிட்டு கலங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனா நிச்சயமா இந்த அரசாங்கம் வரப்போது. நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் அந்த நிச்சயம் எனக்கு இருப்பதனால் இப்ப கண்ணு மூடுற மனுஷன் நான், என் ராஜ்யம் இப்படி போச்சேன்ற வருத்தத்தில் நான் மூடுறேன். ஆனால் இன்னொரு பக்கம் நான் கண்ணு மூடி நம்பிக்கையோடு கண்ணை மூடுறேன். என்ன நம்பிக்கை? என்னுடைய நம்பிக்கை, ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பு எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்கி செய்யாரோ. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய வாஞ்சை இப்படி இருக்கும், அதெல்லாம் மிஞ்சி அது நடக்காதா? நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கையில நான் கண்ணை மூடுறேன், அந்த நம்பிக்கையில நான் கண்ணை மூடுறேன். இது 100% கடவுளுடைய நித்திய உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம். இதெல்லாம் சீர் செய்கிற ஒரு ராஜாவை நான் அனுப்புவேன், ஒரு புது ராஜாவை அனுப்புவேன், நீதிபரராக ராஜா. அவருடைய ராஜ்யம் நீதியோ நேர்மையோ நிலைநிறுத்தும். அவருடைய ராஜ்யம் மிகவும் அழகாக புத்துணர்ச்சியும் உயிரும் கொடுக்கிறதா இருக்கும். இது பிதா குமாரன் பரிசுத்தாவினால் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை பாஷை. பாருங்களேன், சகலமும் திட்டம் பட்டு இருக்கிற, உறுதிப்பட்டிருக்கிற ஒரு பாஷை. இந்த உலகத்தில் அப்படி எப்படி நடக்கலாம், இதெல்லாம் ஒரு ஒரு சும்மா மனசில் நினச்சிக்கிறதுக்குல்ல, இது நிச்சயமாக நடக்கும். நம்ம உலகத்தை பார்த்தா, சில நேரங்களில் நியூஸை பார்த்தா உங்களுக்கு ஆகுதோ தெரில, அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா குழம்பி தான் போயிடுவோம். என்னையா போயிட்டு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் கொடுமையான இது. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தீவிரவாதிகளாக இருந்த, கொன்று போட்டுக்கிட்டு இருந்த தாலிபானே இப்போ ஒரு கவர்மெண்ட், ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் தீவிரவாதிங்க அவனுங்கெல்லாம் கற்பழிச்சுக்கிட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இப்போ அவங்க அரசாங்கம். யோசிச்சு பாருங்க, அந்த நாட்டினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். சிரியாவில் நடக்கிற கொடுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே தலையே சுற்றிடும், அதெல்லாம் படிக்க கூட முடியாது சிலதெல்லாம். அந்த மாதிரி தீவிர டெரரிஸ்டோ கொடுமைகளோ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்கே தான் போகுது, இதெல்லாம் என்ன தான் ஆக போகுது, இதெல்லாம் என்ன ஆக போகுது? அந்த மாதிரி இருக்கிற மக்கள், அந்த மாதிரி உலகத்தில் நம்ம நேரம் நாளைக்கு என்ன ஆகும் தெரில, வரப்போகிற வருஷம் என்ன ஆகும்னு தெரில, இன்னும் எத்தனை கொடுமைகள் நடக்கும்னு தெரில. ஆனால் நமக்கு தாவீது எப்படி கண்ணை மூடுறாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் உயிரோடு வாழ்வதற்கு ஒரு பெரிதான நம்பிக்கை. இந்த ராஜா வருவார், எல்லாத்தையும் சீர்கெடுத்துகிற ராஜா வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். பாருங்களேன், அதனால தான் தாவீது அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்கி செய்யார். அந்த ராஜ்யத்தின் மேல் நான் நம்பிக்கை வச்சு, அந்த ராஜ்யத்துக்காக நான் உழைக்கிறது, அந்த ராஜ்யத்து தான் நீதியும் முதலாவது தேடுறவனாக நான் இருந்தேன்னா, அவர் என்ன சொல்ற, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் மிஞ்சி அவர் செய்ய மாட்டாரா? அப்படித்தான் செய்வார் அவர், மிஞ்சி அப்படித்தான் செய்வார். இதில் ஒரு பயன்பாடை நம்ம படிச்சுக்கணும். இந்த ராஜ்யம் தான் நிச்சயமாக வரும், அது தேவனுடைய ஆணையிட்ட உடன்படிக்கையின் ராஜ்யம். அதனால தான் புதிய ஏற்பாடு நமக்கு திருப்பி திருப்பி என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் என்னத்தை உண்போ என்னத்தை புசிப்போன்றதே வாழ்க்கையை இருக்காமல் உங்கள் ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுறதா இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இதுதான் நிச்சயமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பார்ட்டியை ஏற்படுத்துகிறோம், இன்னொரு 10 வருஷத்தில் நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அந்த தொண்டர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த தொண்டர்கள் வேலை செய்கிறவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க, அந்த மாதிரி தொண்டர்களாக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. என்ன உழைச்சி செய்வாங்க, ஏன்னா நிச்சயமாக பிடிச்சிடலாம் ஆட்சியை 10 வருஷத்தில் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிச்சயமாக இந்த ராஜ்யம் தான் ஆட்சியை பிடிக்க போகுது, இந்த ராஜ்யம் தான் ஆளப்போகுதுன்ற நம்பிக்கை 3000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த தாவீது பார்த்தார் இல்லைங்களா, தானியல் பார்த்தார், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தானியல் பார்த்து பாபிலோன் வரும் அது போயிடும், அவன் சொன்ன மாதிரியே போயிடுச்சு. பர்ஷி கிரேக் வரும் அதுவும் போயிடும், மீடோ பர்ஷியா வரும் அதுவும் போயிடும், ரோமர் ராஜ்யம் அந்த ராஜ்யம் பலவீனமாக இருக்கும்போது ஒரு கல் வரும், இயேசுன்ற அவர் வந்தார் அந்த டைமில் தான் வந்தார். வந்து அவருடைய ராஜ்யம் பெருகி 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 வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அவர் சத்ருக்களை மேற்கொள்கிற பணியில் இருக்காருன்னா அவர் தான் ஆளப்போகிறார், அவர் தான் சகலத்தையும் ஆளப்போகிறார். அவர் ராஜ்யத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார் அவருடைய மக்களாக. பாருங்களேன், அப்போ எவ்வளோ நம்ம உறுதியாக அந்த ராஜ்யத்தை தேடுகிற மக்களாக இருக்கணும். அந்த ராஜ்யத்தினுடைய வம்சம், அந்த ராஜ்யத்தினுடைய நேர்மை, அந்த ராஜ்யத்தினுடைய அழகு, அதனுடைய நிச்சயத்தை பார்த்துருக்கோம். கடைசியாக, கடைசி பாயிண்ட், அந்த ராஜ்யத்தினுடைய பிரத்யேக தன்மை. இந்த மாதிரி ராஜ்யம், இந்த மாதிரி ஆசீர்வாதம், பொற்காலம், பரலோகம் எல்லாம் பேசுனா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறது, ஏன் நம்மளும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், நம்மளும் என்ன நினச்சிக்கிறது, அந்த ராஜ்யத்தில் நான் என்னென்ன போயிடுவேன், இப்போ தான் எனக்கு பெரிய கவலை, அந்த ராஜ்யத்தில் நான் போயிடுவேன் அப்படின்னு. இந்த வசனம் என்ன சொல்லுது, தொடர்ந்து தாவீது அதை மூடும் போது, அந்த சங்கீதம் தீர்க்க தரிசனத்தை மூடும் போது சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் இருக்க போகிறது இல்லைன்றார். அந்த ராஜ்யத்தின் அவ்வளோ இது இல்லை, எல்லாம் அங்கே வாதி இருக்காது, வலி இருக்காது, வேதனை இருக்காது, இந்த உடனே எல்லாரும் அங்கே போக போகிறதில்ல, உங்களை வஞ்சித்து கொள்ளாதீங்கள். பாருங்களேன், எல்லாரும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறதில்ல. இங்கே நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற சில பேருக்கும் அதில் எல்லாரும் போக போகிறதில்ல இல்லைங்களா, இவ்வளோ போக போகிறதில்ல. அதுக்கு என்ன கா அந்த வசனத்தை படிங்க, எப்படி போட்டிருக்கு பாருங்க, அதையும் அடைமொழியாக சொல்றாரு.
வேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்பட கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமமானவர்கள்.
தொடர்ந்து
அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாத இருப்பாயுதத்தையும் ஈட்டி கங்கையும் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில்தானே
கடைசியாக இந்த ராஜ்ய பேர்பட்ட ராஜ்யம் தெரியுமா, இது ஒரு அழகான ராஜ்யம், நிச்சயமான வரப்போற ராஜ்யம், இதுக்கு வம்சம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த ராஜ்யத்துல எல்லாம் வரப்போறது இல்லை. இந்த உலகத்துல ரெண்டு மக்களா பிரிக்கலாம், ஒரு மக்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ள வராதவங்க, இந்த மக்கள் வர்றவங்க, இங்க இங்க இருக்கிறவங்களும் பிரிக்கலாம் இல்லைங்களா, ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஏன் சில பேர் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஏதோ ஒரு கனவு கதை சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி முடித்த உடனே வீட்டுக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கலாம், வந்துட்டோம் வேறு என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா இயேசு மேலே அன்பில்லை, அவருடைய ராஜ்யத்தை தேடுறதில்லை, அவர் ராஜ்யம்தான் முதலாவது நம்ம தேடணுன்ற ஒரு வைராக்கியம், இந்த ராஜ்யத்தின் மேலே நம்பிக்கை நமக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்கள். அந்த நம்பிக்கை முதலாவது இருந்தால் தான் அவர் ராஜ்யம் நீதியும் முதல்ல தேடும். அப்படி தேடுறவங்க நம்பிக்கை இல்லாதவங்க தேட மாட்டாங்க இல்லைங்களா, நம்பிக்கை இல்லாமல் தேட மாட்டாங்க. இன்னைக்கு காலில் கூட பார்த்தோம், கிறிஸ்துவுடைய இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரமான வாழ்க்கையை இது மாத்திரம் வாழுங்க, அதுதான் உங்கள் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதாவது வேற எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம நேசிக்கிறது என்ன, இந்த உலகத்தை தான் நேசிப்போம். எவ்வளோ சொன்னாலும் இந்த உலகம் தான், எவ்வளோ சொன்னாலும் இந்த அந்தகார பிரபு தான், எவ்வளோ சொன்னாலும் இந்த இருள் ராஜ்யத்தில் பொற்காலம் எனக்கு வராதா, எனக்கு இந்த உருள் ராஜ்யத்தில் ஒரு நிம்மதி அதுதான், இந்த ராஜ்யத்தில் கிடைக்காதுன்னு ஆண்டவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அந்த ராஜ்யத்தை தேடலாமே, அவர் ராஜ்யம் நிரந்தர ராஜ்யம் தேடவே மாட்டோம் இல்லைங்களா. அப்படிப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டாங்க பாருங்களா, அந்த ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவர்கள் தான். இப்படி இருக்கிறவங்க அந்த ராஜ்யத்தை முதலுதான் தேடுறவங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த மல பிரசங்கத்திலேயே சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரங்கள் யார் இல்லைங்களா, அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் அதில் போட்டிருக்கு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், அந்த எட்டு குணாதிசயங்கள், அவங்க தான் அதுக்குள்ளே போவாங்க. அவங்கள தான் இந்த உலகத்தை பாதிக்கிறவங்க, உப்பாக இருந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து அவங்களுக்கு தான் சொன்னார், நீங்கள் மற்றவர்கள் போல எண்ணத்தை உண்போ எண்ணத்தை புசிப்போன்ற கவலையில் இருக்காதீங்க, என் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, வரப்போகிற ராஜ்யத்தின் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. அந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறவங்க தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க. மற்றவர்கள் என்ன ஆவாங்க பாருங்களேன், அந்த வசனம் பயங்கரமாக போட்டிருக்கு. ஒரு முள்ளு, ஒரு திராட்சி, ஒரு அத்திப்பழம்னு இருந்தால் அதை பிச்சு நம்ம ஒரு போட்டுக்கலாம். ஒரு முள்ளை என்ன பண்ணுறது, கையில் தொட முடியுமா, கையில் கூட தொட முடியாது. அது இருக்கிற இடத்துலையே போட்டு அதை நாசமாக்கி கொளுத்தி போடணும். அந்த மாதிரி தான் ஒரு படத்தை இங்கே ஒரு எல்லாம் அடைமொழியில் ஒரு படத்தில் அவர் சொல்கிறார். மத்தேயுவில் சொல்கிற மாதிரி மத்தேயு 13 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களே ஆண்டவரே, கலைகளும் கோதுமையும் ஒன்றாக இருக்கிறதே, இதெல்லாம் வளரட்டும், ஆனால் நியாய தீர்ப்புன்னு வரும்போது நான் கலைகளெல்லாம் ஓரம் கட்டி அதையெல்லாம் போட்டு சுட்டெரிப்பேன். அப்படி ஒரு படம் தான் இங்கே வசனத்தில். கவனித்து பாருங்களேன், 6-7 அவங்க வாசிக்கும் போது,
வேலியாளின் மக்கள் அனைவருமோ தகினால் பிடிக்கப்பட கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமமானவர்கள்.
வேலியாளின் பிள்ளைகள், மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பேர் கொடுக்கப்படுது? வேலியாளின் பிள்ளைகள்னா என்ன? வேர்த்லெஸ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வேர்த்லெஸ், தோஸ் ஹூ ஆர் வேர்த்லெஸ். இந்த உலகம், இந்த கவர்மெண்ட்டு, இந்த அரசாங்கம், இதுதான் என் வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அவங்க முழுசாக வேர்த்லெஸ் ஆகிடுவாங்க, எந்த மதிப்பும் இருக்காமல் போயிடுவாங்க. வேலியாளின் பிள்ளைகள்னா அதுதான், பிசாசின் பிள்ளைகள் மாதிரி, வேர்த்லெஸ்ன்னு இங்கிலீஷில். இதுதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வீணாக போயிடும். என்ன மதிப்பு இருக்க போகுது? உன் ஆத்மாவை இழந்த மக்கள், ஆத்மாவை காப்பாற்றிக்காத மக்கள், வேர்த்லெஸ், த வேர்த்லெஸ். வேலியாளின் பிள்ளைகள் எல்லோருமே முள்ளுகள் போல, முள்ளுகளை போல் முள்ளுக்கு சமமானவர்கள். அவங்கள போட்டு கடைசியில் எரிச்சு நரகத்தில் தூக்கி போட்டுருவாரு. பாருங்களேன், இது இப்போ எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்க, எல்லாருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுகிற கதை மாதிரி இல்லை. இது இந்த ராஜ்யத்தை பற்றி தாவீது சொல்கிறார். தன் மரண படுக்கையிலிருந்து அந்த ஹாரைசன்னு வாங்க, அவர் பார்க்குற வரைக்கும் தூரம் ஆவியானவர் ஏவி அவர் எந்த அளவுக்கு பார்க்க வைக்கிதோ பார்க்குறாரு. அவர் பார்க்குறார், என்னுடைய வம்சத்துலேருந்து ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அந்த ராஜ்யம் நீதியின் ராஜ்யமாக இருக்க போகுது. அந்த நீதிபரர் நேர்மையாக எல்லாத்தையும் நடத்துவார், நேர்மையும் நியாயத்தையும் எல்லாத்தையும் சரி பண்ணுற ஒரு ராஜ்யத்தை அவர் கொண்டு வரப்போகிறார். அவர் ராஜ்யம் ரொம்ப அழகாகவும் இருக்க போகுது, அவருடைய ராஜ்யம் நிச்சயமாக வரப்போகுது. ஆனால் அந்த ராஜ்யத்தில் எல்லாரும் போயிட மாட்டாங்க இல்லைங்களா? வேலியாளின் பிள்ளைகள்லாம் இந்த உலகத்துக்காக வாழ்கிறார், யூஸ்லெஸ்ஸாக வாழ்கிறவங்க, சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக உங்கள் வாழ்க்கை வாழாதவங்கலாம் அந்த ராஜ்யத்தில் இருக்க போகிறதில்ல. அது ஒரு பிரத்யேகமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம்.